மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊவமாகாண தமிழ் கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளை வலய கல்வி காரியாலயம் இணைந்து நடாத்தும் கல்வி நிகழ்ச்சியான ஊவாவின் குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சுப்பிரமணியம் காந்திமதி. பிட்டத்மலை இலக்கமன்று தமிழ் வித்யாலயத்தில் சமூக விஞ்ஞான பாட ஆசிரியையாக கடமையாற்றுகின்றேன். ஆம் மாணவர்களே, இன்றைய நாளில் நாம் கற்க இருப்பது தரம் 11 குடியுரிமை பாடத்தில் 3வது பாட அழகான மனித உரிமைகளும் கடமைகளும் என்ற தலைப்பின் கீழ் வரும் விடயங்களை நாம் ஆராய உள்ளோம். எனவே மாணவர்கள் தங்களது கற்றலுக்கு தேவையான பாடநூல், குறிப்பு புத்தகம் மற்றும் பேனைகளுடன் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு தெரியும், இந்த பாட அழகானது பரீட்சைக்கு அப்பால் எமது வாழ்க்கையோடு இணைந்த ஒரு அம்சமாக காணப்படப் போகின்றது என்று. எனவே தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமைகள் தொடர்பாக தெரிந்து வைத்திருத்தல் வேண்டுமல்லவா? கடந்த மாதங்களில் இப்பாட அலகிலிருந்து மனித உரிமைகள் பற்றிய அறிமுகம், மனித உரிமைகள் வெற்றுக்கொள்ளப்பட்ட முக்கியமான வரலாற்று சந்தர்ப்பங்கள் மற்றும் உரிமைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றது, இதிலும் மிகவும் முக்கியமாக நாம் பார்த்தோமானால் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பிரகடனம் தொடர்பாக பார்த்தோம். அதாவது கடந்த வாரங்கள்ல நம்ம இது தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம் இந்த பாட அலகுல. இன்றைய நாள்ல இப்போது நாம் இதன் தொடர்ச்சியான அம்சங்களை தான் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில முதல்ல வந்து நம்ம இப்ப பார்க்க போறது பெண்கள் உரிமைகள் தொடர்பாக நம்ம பார்ப்போம். பெண்கள் உரிமைகள், அதாவது பெண்களை பத்தி நம்ம சொல்லுவோம்னா, கருவறை முதல் கல்லறை வரை ஒவ்வொரு மனிதருட வெற்றிக்கும் பின்புலத்திலும் பெண்ணின் பங்கு உண்டு அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. இதை யாராலையுமே வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயமாக காணப்படுது. இந்த பாட அலகுல வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த பெண்கள் உரிமைகள் தொடர்பா சொல்றப்ப, மாணவர்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சமூகத்தில மிகச்சிறிய அடிப்படை அழகு எதுன்னு பார்த்தோம்னா குடும்பம் தான். ஒரு குடும்பத்துல மிகவும் விலை மதிக்க முடியாத ஒரு சேவை ஆற்றுகின்றவர் தாயாக காணப்படுறார். அந்த தாய், அதாவது பெண், அந்த தாயுக்குரிய கடமைகளாக அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது, அவர்களை பராமரிக்க வளர்க்கறது, அவங்களை பாதுகாக்கிறது, அவர்களுக்கு தேவையான நேரத்துல உணவுகளை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்த வகையான உணவுகளை கொடுத்தா அவங்களுக்கு எத்தகைய சத்துக்கள் கிடைக்கும், இது போன்ற விடயங்களை வந்து அவதானிச்சு வந்து அந்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து கவனிச்சுக்குவா. அது மட்டும் இல்லாம ஒரு இந்த எதிர்காலத்துல இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு ஒரு சிறந்த தரமான ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கறதுலயும் வந்து அக்கறை செலுத்தக்கூடிய ஒருத்தியா வந்து அந்த தாய் வந்து காணப்படுவாங்க. ஒரு குடும்பத்திலேயே வந்து இந்த அளவு அக்கறையா ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நபரா வந்து பெண் என்பவர் வந்து இருக்கிறாரு. அதே வந்து நம்ம சமுதாயம் ரீதியா வந்து ஒரு பெண்ணை வச்சு அப்படியே நம்ம நோக்குவோம்னா, ஒரு குடும்ப நலனுக்காக ஒரு பெண் எவ்வளவு பாடுபடுறாரோ அதே போன்றுதான் ஒரு சமூகத்தின் நன்மைக்காகவுமே வந்து அவள் மிகப்பெரிய சேவை ஆற்றுகின்றவளாதான் நம்ம வந்து பெண்ணை வந்து பாக்குறோம். ஒரு பெண் மூலம் வந்து அவள்கிட்ட குடும்பத்துக்கு ஆற்றப்படுற இந்த செயற்பாடுகள் மட்டும் இல்லாம தேசிய பொருளாதாரத்துக்கு, அதாவது நாடளாவிய ரீதியில நம்ம பார்த்தோம்னா பெண்கள்ட பங்களிப்பு அப்படிங்கிறது இப்போதைய உள்ள சூழ்நிலையில வந்து ஒரு ரொம்பவே வந்து பெருமதி மிக்கதா வந்து காணப்படுது. சமூகத்துல வந்து பல்வேறு பொறுப்புகளை ஏற்று ஒரு சிறந்த தேசிய பங்களிப்பை வந்து இந்த பெண்களால வந்து வழங்க முடியுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா இது வந்து நம்மட இது வந்து இப்போதைய நிலைமை வந்து பெண்களுக்கு தெரியும். அதாவது நாம வந்து இப்ப உள்ள இந்த காலகட்டத்துல வந்து நம்ம எத்தகைய உரிமைகளை வந்து பெற்றிருக்கோம், எவ்வளவு சுதந்திரமா செயற்படுறோம், இது வந்து நமக்கு தெரியும். இது ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, அதாவது பண்டைய காலம் தொட்டு வந்து பெண்களுக்குரிய நிலை வந்து எவ்வாறு இருந்தது, ஒரு போராடி பெற்றுக்கொண்ட ஒரு விடயமாக தான் இந்த பெண்களோட உரிமைகள் காணப்படுது அப்படிங்கறத வந்து மாணவர்கள் வந்து மறந்துடக்கூடாது. ஆகவே வரலாற்றை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா, பண்டைய காலத்துல வந்து கீழ தேச நாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து விசேட முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறது வந்து சொல்லப்படுது. அப்ப ஆரம்பத்திலிருந்தே பெண்களுக்கான மதிப்பு மரியாதை இருந்திருக்கு அப்படிங்கறத இங்க வந்து சொல்ல வராங்க. அதாவது கிறிஸ்துக்கு பின் 6வது நூற்றாண்டு அளவுல வந்து இந்தியாவில வாழ்ந்த லிச்சவி அப்படிங்கிற ஒரு அரச குடும்பத்துல வந்து பின்பற்றப்பட்ட அந்த பெண்கள் சம்பந்தமான 2 கொள்கைகளை வச்சு வந்து இதுக்கு ஆதாரபூர்வமா சொல்றாங்க. இதுல மாணவர்களுக்கு வந்து இந்த பகுதியில இருந்து பகுதி 1க்கு வரக்கூடிய வினாவா நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பெண்களுக்கான அதாவது உரிமைகள் இருந்துச்சு, ஆரம்பத்திலே இருந்துச்சு, அதாவது 6ஆம் நூற்றாண்டு காலத்திலே வந்து இந்தியாவில் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அப்படி அவங்க சொல்ற அந்த கொள்கைகள் இருந்த அரச குடும்பம் வந்து என்ன பேர்ல அழைக்கப்படுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். சோ மாணவர்கள் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க, லிச்சவி அப்படிங்கிற அரச குடும்பத்துலதான் வந்து இந்த பெண்கள் தொடர்பான ஒரு கொள்கைகள் வந்து ரெண்டு கொள்கைகள் வந்து கையாண்டிருக்காங்க. அதாவது 7 விதமான அழியா செல்வங்கள்ல வந்து ரெண்டாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆதிகாலம் தொட்டே வந்து பெண்களுக்கு வந்து மதிப்பளிச்சிருக்காங்க அப்படிங்கறது இதுல தெரியுது. அதுல என்ன விஷயம்னா, திருமணமாகாத இளம் பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க அப்பிலிருந்தே சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம், அதுல ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, திருமணமான பெண்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அதாவது ஆரம்பத்திலேயே வந்து பெண்களை பாதுகாக்கணும், அது மட்டும் இல்லாம திருமணமாகி போனதுக்கு அப்புறமும் அந்த பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இது என்னன்னா, ஆரம்பத்தில இருந்தே பெண்களை பாதுகாக்கிறதுக்கான வழிவகைகள் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி பண்டைய காலம் தொட்டே பெண்களுக்கு வந்து முக்கிய இடம் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம், பெண்கிறவ சமூகத்துல உயர்வானதும் தூய்மை மிக்கதுமான ஒரு பதவிக்கு உரித்துடையவள் அப்படிங்கறத வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து இதை வந்து உணர்ந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்ம வந்து சொல்லலாம். இப்ப நடைமுறை சமூகத்துல காணப்படுற அந்த உரிமைகளை வந்து அனுபவிக்கிறதுல வந்து பெண்கள் வந்து நிறையவே வந்து சவால்களை வந்து சந்திக்கிறாங்க. நமக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை கேட்கிறோம், இல்லைன்னா ஒரு பத்திரிகையில ஒரு நியூஸ் வந்து நம்ம ரீட் பண்ணலாம். இப்படி பல நம்ம வந்து சமூக வலைதளங்களினூடாக நிறைய பெண்களுக்கு எதிரான, பெண்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் தொடர்பாக நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது நிறைய வந்து கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க, பல்வேறு துஷ்பிரயோகங்களுக்கும் உட்படுத்திக்கிட்டு தான் வராங்க. அதாவது இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து செய்தியின் ஊடாக வந்து கேட்கிற ஒரு விடயம் வந்து இதுதான். அதாவது சீரும் சிறப்போடும் நடத்தப்பட வேண்டிய இந்த பெண்கள் வந்து பல்வேறு வகையான வன்முறைகளுக்கும் இலக்காகிறது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். ஆணாதிக்க சமூக கட்டமைப்புகள்ல சிக்கி ஆண்களின் ஆதிக்க சூழ்ச்சிகளால் அடிமைகளாகவே நடத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து கல்வி கற்று பல்வேறு துறைகள்ல சிறந்து விளங்குகிறார்கள் அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சாலும் அந்த துறைகளில் உள்ள பெண்களுக்கான பாதுகாப்பு, அதாவது அந்த துறையில அவங்க பணி செய்யறாங்க தானே, அப்படி பணி செய்யறப்ப அந்த துறைகள்ல இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா அப்படிங்கறது வந்து உண்மைக்குமே வந்து ஒரு கேள்விக்குரியமான ஒரு விடயமா தான் வந்து காணப்படுது. இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா, பெண்களுக்கு பெண்களை பாதுகாக்கிறதுக்காகவோ பெண்கள்கிட்ட உரிமைகளை பாதுகாக்கிறோவோ சட்டங்கள் ஏற்பாடுகள் சீர்திருத்தங்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று வருது, ஏன்னா சந்தேகம் ஒன்று வருது. கண்டிப்பாக இருக்கு. அதாவது பெண்களை வந்து இத்தகைய இன்னல்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு சட்டங்கள் வந்து நாடளாவிய ரீதியிலும் சரி உலகளாவிய ரீதியிலும் வந்து காணப்படுகின்றது. இப்போ ஐக்கிய நாடுகள்ல வந்து மனித உரிமை தொடர்பான சர்வதேச பிரகடனத்துல பெண்கள் என்பவர்கள் வந்து சமூகத்துல விசேட கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான ஒரு சர்வதேச உடன்படிக்கையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. இதுல கேள்வி வரும் போது எப்படி வரும்னா, பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக சர்வதேச ரீதியாக வந்து என்ன மாதிரியான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது தான். அப்ப இந்த மாதிரியான உடன்படிக்கையில வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரம் வந்து இதோட அந்த சுருக்க குறியீடுகள் இருக்கு தானே, ஆங்கிலத்துல கொடுத்து கேட்பாங்க, அதை கொடுத்தும் கேட்பாங்க. இப்ப CEDAW, அதாவது பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை, இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். மாணவர்கள் வந்து இதை வந்து பாடமாக்கி வச்சுக்காங்க கண்டிப்பா. பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை வந்து சமூகத்துல ஒழிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த உடன்படிக்கையுடன் நோக்கமா வந்து காணப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் வந்து 1979 December 18 இந்த உடன்படிக்கை வந்து கைச்சாத்திடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமாக கருதப்படுது. இந்த உடன்படிக்கைகளுக்கு ஏற்ப பெண்களுக்கான உரிமைகள் என்னென்ன அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. மாணவர்கள் வந்து கண்டிப்பா இந்த உடன்படிக்கையை வந்து மனனம் செஞ்சு வச்சுக்கோங்க. பெண்களுக்கு எதிராக சட்டப்பூர்வமா வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்ள கூடியவர்கள் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா. அரசியல்ல ஈடுபடுறதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து உண்மைக்குமே வந்து உரிமைகள் இருக்குது அப்படிங்கறது வந்து இதன் மூலமா வந்து தெரியப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சமூக பொருளாதார கலாச்சார துறைகள்ல வந்து ஆண்களுக்கு சமமான முறையில வந்து அந்த உரிமைகளையும் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதையும் இதுல தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிப்படை சுதந்திரத்தை அனுபவிக்கிறது மற்றும் அவற்றை பின்பற்றும், அதாவது அடிப்படை சுதந்திரங்கள் வந்து நம்ம அனுபவிக்கிறோம் மட்டும் இல்லாம சில விஷயங்கள் அதனூடாக வந்து பெண்கள் வந்து என்ன செய்யலாம், பின்பற்றலாம் அப்படிங்கறதை வந்து பின்பற்றுவதன் மூலம் தான் அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்ல. அப்ப அதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து முழுமையாக முன்னேற்றம் அடைகிறதுக்கும் தங்களை வந்து அபிவிருத்தி செய்யறதுக்கும் வளர்ச்சியை அடைந்து கொள்வதற்கும் வந்து தேவையான அனைத்து சட்ட உருவாக்கம் உட்பட எல்லா வழிமுறைகள்லையும் வந்து மேற்கொள்றதுக்கான உரிமை வந்து பெண்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த சமவாயத்துல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த உடன்படிக்கையை வச்சு நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கே உரித்தான உரிமைகள் அப்படிங்கிறப்ப சில விஷயத்த வந்து நம்ம அப்படியே வந்து பட்டியல் படுத்தி காட்டலாம். அதுல வந்து குறிப்பா குடியியல் மற்றும் அரசியல் உரிமை தொடர்பா பார்க்கலாம். இது தனித்தனியா வந்து மாணவர்கள் ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்ப ஒரு படிச்சுட்டு வந்த ஒரு விஷயமா வந்து காணப்படுது. அதாவது மனிதர்களுக்கு உரிய குடியியல் உரிமைகள்னா என்ன, அதே மாதிரி அரசியல் உரிமைகள் என்ன அப்படிங்கிற உரிமைகளை வந்து வகைப்படுத்தியெல்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னு பார்த்தோம்ல. அதுல வந்து இப்ப நான் சொல்ல போறது வந்து குறிப்பா பெண்களுக்கு உரிய குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறதான் வந்து சொல்ல போறேன். இப்ப குடும்ப அலகுநூல் வந்து பெண்களுக்கான உரிமைகள், ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அந்த குடும்பத்துல வந்து பெண் என்பவர்களுக்கு வந்து அந்த குடும்பத்துல எல்லாருக்கும், அந்த குடும்பத்துல ஆண்கள் இருப்பாங்கன்னா அந்த ஆண்களுக்கு நிகரான அந்த உரிமை வந்து பெண்களுக்கு வந்து வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்வி மற்றது பயிற்சி பெறதுக்கான உரிமை வந்து இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பெண்களுக்கான பெண் கல்வி முறை வந்து மறுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து போராடி இப்ப நம்ம வந்து கல்வியை வந்து கற்கிறோம், நிறைய வந்து கல்வியில வந்து மேல மேல போறோம்னு சொன்னா இது வந்து போராடி பெற்றுக்கொண்ட உரிமை, ஒரு உரிமையா வந்து காணப்படுது. அப்ப அந்த வகையில வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கற்கிறதுக்கான உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பயிற்சிகள் பெறுவதற்கான உரிமைகளும் இருக்கதாக சொல்லப்படுது. அடுத்து வந்து பொருளாதாரத்திற்கும் அதன் பிரதிபலன்களை பெறுவதற்குமான உரிமை வந்து நமக்கு இருக்குது. பொருளாதாரத்தோட தொடர்பு படுத்தி நம்ம பாக்குறப்ப ஒரு ஆண் வந்து பொருளாதாரத்தை வந்து எந்த வகையில வந்து ஈற்றுக்கொள்றாரு, அவர் வந்து பொருளாதார ரீதியா வந்து பொருளாதார இப்ப சொத்துக்கள்லாம் சேர்க்கறதுலாம் இருக்குல்ல, அப்ப அந்த உரிமைகள் அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறப்ப பெண்ணுக்கும் அந்த உரிமை வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க சொல்லப்படுது. அது மாதிரி இல்லாம சுகாதார பாதுகாப்பிற்கும் போசாக்கிற்குமான உரிமை வந்து பெண்களுக்கு இருக்குது. கண்டிப்பா வந்து சுகாதார தன்மையை வந்து நாம வந்து பேணணும். அந்த சுகாதாரம் வந்து நமக்கு அரசாங்கத்தின் ஊடாக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சில ஸ்பெஷல் விசேட சுகாதார விடயங்கள் வந்து இப்போ வந்து நடைமுறையில வந்து காணப்படுது இலங்கையில எல்லாம். அப்ப அந்த உரிமைகளை வந்து பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து தனக்குரிய உரிமைகள் எது எதுன்னு தெரிஞ்சிருந்தாதான் அது வந்து கேட்டு வந்து என்ன செய்யலாம், அனுபவிக்க கூடியதாக இருக்கும். அதே மாதிரி போசாக்கிற்கான உரிமைகள், அதாவது நம்ம வந்து நம்மளோட உடல் நலத்தை வந்து பேணுறது வந்து ரொம்பவே முக்கியம். இதுல வந்து உணவுங்கிறது வந்து ஒரு முக்கிய அம்சமாக காணப்படுது. அந்த எத்தகைய போசாக்கான உணவுகளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுல வந்து நம்ம வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குது அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அப்படியே வந்து சமூக முரண்பாடுகள்ல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கான உரிமை, இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு உரிமை. ஏன்னா நாம வாழ்றோம் இந்த சமூகத்துல, இந்த சமூகத்துல வந்து நம்ம வாழும் போது பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுது இல்லையா. அப்படி அந்த முரண்பாடுகள்லாம் ஏற்படும் போது அதுல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கான உரிமை வந்து நமக்கு இருக்கு. அதுல எத்தகைய வழிமுறைகளை கையாண்டு வந்து நம்மட்டு பாதுகாப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வதன் ஊடாக வந்து நம்ம ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கறது வந்து இங்க வந்து சொல்லப்படுது. இந்த உரிமைகளுக்கு வந்து பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை வந்து ஒழிக்கிறது மட்டும் இல்லாம ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து உரிமையில வந்து எந்த விதத்திலயுமே குறைந்தவர்கள் இல்ல அப்படிங்கறதுதான் வந்து இதுல சொல்றாங்க. இது வந்து அப்ப ஆண்களுக்கான உரிமைகள் இது, பெண்களுக்கான உரிமைகள் இது அப்படின்ட்டுலாம் இல்ல. இதுல வந்து உரிமைகள் எனும்போது ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து இங்க சமமான ரைட்ஸ் தான் வந்து சொல்றோம், அதாவது ஈக்குவல் ரைட்ஸ், ரெண்டு பேருக்குமே வந்து சமமான உரிமைகள் தான் வந்து இதுல இருக்கு. அதாவது குடியலா இருந்தாலும் சரி அரசியல் உரிமையா இருந்தாலும் சரி இதுல வந்து பங்கு கொள்ளணும் பெண்களும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தப்படுது. அடுத்து இந்த சமவாயத்துல வந்து சொல்லப்படுற அந்த உரிமைகள்ல வந்து உறுப்புரை 10 சொன்ன விஷயம் வந்து கவனம் செலுத்தப்படணும். இதுல மாணவர்களுக்கு கேள்வி கேட்கிறப்ப வந்து பெண்கள் தொடர்பான உரிமைகள் தொடர்பா வந்து உறுப்புரைகள்ல சொல்றது வந்து 10ஆம் உறுப்புரையில என்ன விடயம் தொடர்பா கூறப்படுது, 15ஆம் உறுப்புரையில என்ன தொடர்பா கூறப்படுது அப்படிங்கறத குறிப்பிட்டு கேட்பாங்க. சோ அதை வந்து நீங்க வந்து என்ன செஞ்சீங்கன்னா பாடமாக்கி வச்சுக்காங்க. இப்ப உறுப்புரை 10 பார்த்தோம்னா அதுல சொல்ற விஷயம் என்னன்னா அரசினால் வழங்கப்படுற கல்வி முறையினை வந்து ஆண்களுடன் சம உரிமையுடன் பெண்களும் பெறுவதுடன் பாரபட்சங்களை வெளிப்படுத்த சகல வழிகளையும் இல்லாதொழித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உறுப்புரையில சொல்ற விஷயம் உண்மை. அதாவது நாம வந்து ஆண்களுக்கு நிகரான அதாவது கல்வியில வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம பொதுவான அந்த கல்வியை வந்து நாமளும் வந்து பெறதுக்கான பெண்கள் பெறதுக்கான உரிமை வந்து இருக்கு அப்படிங்கறதுன்னு சொல்றாங்க. அதுல எந்த ஒரு பாரபட்சமுமே வந்து காட்டக்கூடாது அப்படிங்கறத வந்து அதுல சொல்றாங்க. அப்ப இதை வந்து கண்டிப்பா வந்து மாணவர்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்த உறுப்புரை 15 நம்ம பார்த்தோம்னா அரசினால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதியின் முன் ஆண் பெண் சமத்துவ நிலையினை ஏற்படுத்தல். அதாவது நீதி அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயம்தான். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அங்கு தவறு செய்தால் கண்டிப்பாக வந்து தண்டனை என்ன செய்ய வழங்கப்படும். சோ அங்க என்ன வந்து சொல்றாங்க என்னன்னா ஆண் பெண் சமத்துவ நிலையை வந்து ஏற்படுத்தணும் நீதிக்கு முன்னுக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இந்த உறுப்புரை 10, 15 இந்த ரெண்டு உறுப்புரைகளையும் வந்து மாணவர்கள் வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்த தொடர்ச்சியா நம்ம வந்து இந்த பெண்கள் உரிமைகள் தொடர்பா பார்த்தோம்னா இலங்கையில வந்து எப்ப இந்த பெண்கள் உரிமைகள் தொடர்பா சட்டபூர்வமா நம்ம பார்த்தோம்னா 1981 இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா வந்து காணப்படுது. சர்வதேச உடன்படிகளுக்கு ஏற்ப வந்து 1993 வந்து இலங்கையில வந்து பெண்கள் பிரகடனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது பகுதி 1 வந்து வினவப்படும். அதாவது இலங்கையில வந்து பெண்கள் பிரகடனம் வந்து எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படிங்கறத 1993 அப்படிங்கறத வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக இலங்கையில வந்து நிறைய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றாங்க. அதையும் வந்து கண்டிப்பானவர்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியா வந்து மகளிர் விவகார அமைச்சர்லாம் வந்து இலங்கையில வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக ஏற்படுற வேறுபாடுகள் தொடர்பா விசாரணை செய்யறதுக்கு ஒரு தேசிய மாதர் குழு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மறந்துடக்கூடாது. பெண்களுக்கு எதிராக அதாவது பெண்களுக்கு எதிராக வந்து காணப்படுற அந்த குற்றங்களை வந்து புதிதாக வந்து வரவிலக்கணப்படுத்தி அதாவது ஒரு சமூகத்துல வந்து எடுத்து காட்டுறாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து இத்தகைய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறனா அது வந்து எல்லாரும் முன்னுக்கும் வந்து வெளிக்கொண்டு வராங்கல்ல, அதை வந்து எல்லாரும் முன்னுக்கும் வரைவிலக்கணப்படுத்தி காட்டுறாங்க. அப்ப அந்த ஒரு விஷயமும் வந்து இங்க எடுத்துக்காட்டப்படுது. அடுத்து வந்து பெண்களுக்கு எதிராக வந்து அவங்களோட வதிவிடங்கள்ல ஏற்படுற கொடுமை. இப்ப உதாரணத்துக்கு இப்ப வீடுகள்ல வந்து நிறைய துன்புறுத்தல்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஆளாகலாம். அப்படி வந்து அவங்க துன்புறுத்தல்களுக்கு ஆளானா அது தொடர்பான சட்டங்களும் வந்து இப்ப அமுல்ல இருக்கு. இது வந்து மாணவர்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப திருமணம் முடித்து போன பெண்கள் அதாவது மாமியார் கொடுமைகள் இப்படி எல்லாம் ஏற்படும். மற்றது கணவன்மார் வந்து கொடுமை பண்ணுவாங்க. இது மாதிரி இல்லாம பெண்கள் வந்து இப்ப வேலைக்கு செய்யற இடங்கள்லயும் வந்து சில பேர் அதாவது சில ஆண்களின் ஊடாகவும் பெண்களுக்கு பெண்களுமே வந்து என்ன செய்யலாம் இடையூறுகள் வந்து ஏற்படுத்தலாம். அப்ப அந்த மாதிரியாக பெண்களுக்கு ஏற்படுற அந்த மாதிரியான இன்னல்கள்ல இருந்து கொடுமைகள்ல இருந்து விடுபடுறதுக்கான சட்டங்கள் வந்து அமுல்ல இருக்கு அப்படிங்கறதையும் வந்து மாணவர்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா அனைத்து போலீஸ் நிலையங்கள்லயுமே வந்து சிறுவர் பெண்களுக்குரிய அந்த முறைப்பாடுகளை விசாரணை செய்யறதுக்காக சிறுவர் பெண்கள் அழகு அப்படிங்கறது வந்து தனியா இருக்குது. அதாவது பெண்களை வந்து இன்வெஸ்டிகேஷ் அதாவது பெண்களை வந்து பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது துன்புறுத்தல் ஏற்பட்டா அவங்க வந்து பெண் போலீஸ்மார்லாம் இருப்பாங்க தானே அவங்கள்ட்டே போயிட்டு முறையீடுகளை வந்து இடலாம். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான தனி அலகொன்னே இருக்குது. அதாவது CEDAW அதாவது இப்ப நம்ம ஆரம்பத்துல வந்து நம்ம பார்த்தோம் தானே அதாவது பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை அதை தானே நம்ம வந்து சுருக்கமா சொல்லுவோம் CEDAW. இந்த அலகு வந்து எல்லா போலீஸ் நிலையங்கள்லயுமே இருக்கு. இதை வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருங்க. அப்பதான் பெண்கள் வந்து தங்களுக்கு ஏதாவது ஒரு இன்னல் வந்து ஏற்பட்டா கண்டிப்பா நீங்க போயிட்டு என்ன செய்யலாம் புகார் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 1999 அக்டோபர் 6 வந்து சிடோ அப்படிங்கிற விருப்பத்துக்கு வந்து ஒரு உடன்படிக்கை வந்து ஐக்கிய நாடுகள் சபையினால் வந்து கைச்சாத்திடப்படுது. இதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக வந்து பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான உடன்படிக்கைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து இந்த கேள்வி வந்துச்சுன்னா மாணவர்களால் வந்து விட்டு செல்லாம வந்து முழுமையான ஒரு விடையை வந்து எழுதக்கூடிய வகையில வந்து இந்த தலைப்பின் கீழே வந்து உள்ள விடயங்கள் வந்து அமையணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா மாணவர்களுக்கு வந்து இலகுவான முறையில வந்து இதுக்கு வந்து விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, மாணவர்களுக்கு வந்து இப்ப விளங்கியிருக்கும் பெண்கள் தொடர்பான உரிமைகள் அப்படிங்கிறப்ப வந்து இலங்கையில வந்து நடைமுறையில பெண்களுக்கான உரிமைகள் வந்து எப்படி இருக்குது, அதுக்கான சட்ட ஏற்பாடுகள் வந்து எப்படி இருக்கு, அதே மாதிரி உலகளாவிய ரீதியில சட்ட ஏற்பாடுகள் எப்படி இருக்குது, அதே நேரம் அங்கங்க வந்து நீங்க வந்து நிறைய செய்திகள்லாம் கேட்டிருப்பீங்க பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் மற்றது அவங்களுக்கு பாலியல் வன்முறைகள் தொடர்பா என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் தின தினம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. நடைமுறை விஷயங்களையும் அப்பப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இது வந்து ஒரு தொடர்ச்சியாக வர்ற அம்சம் என்ன, பெண்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ அவ்வப்போது புதிய புதிய சீர்திருத்தங்கள் நடைமுறையில என்ன செய்யும் வந்துகிட்டே தான் இருக்கும். சோ நடைமுறை விஷயங்களையும் வந்து மாணவர்கள் இதன் போது வந்து அவதானித்துக்கங்க அப்படிங்கறதை நான் தெரிவித்துக் கொள்றேன். அடுத்து நம்ம வந்து இப்ப அடுத்து என்ன உரிமை தொடர்பா நம்ம பார்க்க போறோம்னா சிறுவர்கள் உரிமைகள், அதாவது யாருக்கான உரிமைகள், உங்களுக்கான உரிமைகள், அதாவது சிறுவர்களுக்கான உரிமைகள் தொடர்பாக தான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து கண்டிப்பா வந்து மாணவர்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எனக்கு என்ன உரிமை இருக்கு, நான் வந்து என்ன உரிமைகளை அனுபவிக்கலாம், எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டா அப்பதான் வந்து நான் என்ன செய்யலாம், என்னோட உரிமை இது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அடையாளப்படுத்தி கேட்கக்கூடியதா இருக்கணும். சோ கண்டிப்பா வந்து சிறுவர்கள் வந்து தங்களுக்கான உரிமையை வந்து என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா. ஓகே, இப்ப இந்த சிறுவர்கள் அப்படின்னா யாரு அப்படிங்கறதையும் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். யார சொல்றோம் இந்த சிறுவர்கள்னு, அதாவது சிறுவர்கள் 18 வயதுக்கு குறைந்தவர்களை தான் நம்ம யாருன்னு சொல்றோம், சிறுவர்கள்னு சொல்றோம். சொன்னீங்களா யாரு, சிறுவர்கள், அதாவது பாடசாலை கல்வியை தொடரும் மாணவர்கள் நீங்க எல்லாருமே வந்து யாரு, சிறுவர்களாக கருதப்படுறீங்க. ஆகவே சிறுவர்கள் என்ற ரீதியில உங்களுக்கான உரிமைகளை நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். மனித சமூகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரும் செல்வமாக கருதப்படுகின்றாங்க. அதே நேரம் சமூகத்துல ஒரு பெரிய சொத்தாகவும் சிறுவர்கள் தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் பிள்ளைகளின் வாழ்க்கை முறையாகும். அதனால்தான் பிள்ளைங்களை ரொம்பவே என்ன செய்யறாங்க, கவனமா அணுகணும் அப்படிங்கறது வந்து இங்க சொல்லப்படுது. சிறுவர்களுக்கும் அவங்களது பிள்ளை பருவத்துல கிடைக்க வேண்டிய உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காத போது அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒரு பூரண வளர்ச்சியை வந்து அடைய முடியாது. அதாவது இப்ப அவங்களுக்கு அந்தந்த வயசுல கிடைக்க வேண்டிய அந்த சந்தோஷம் அந்த உரிமைகள் வந்து கிடைக்கணும். அப்படி இல்லையா, அப்படி இல்லங்கிறப்ப வந்து நிறைய வந்து நீங்க மன அழுத்தங்களுக்கு என்ன செய்வீங்க, ஆளாகக்கூடியவர்களாக இருப்பீங்க. இதன் காரணமாக எதிர்காலத்துல வந்து நட்பிரஜைகள் வந்து சமூகத்துல வந்து வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு தடையா போயிட ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிரும் இல்லையா. இப்ப சிறுவர்களை இப்ப நீங்க மாணவர்கள் வந்து எமது சமூகத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா சமூகத்துல வந்து சிறுவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் வந்து நிறையவே, அதாவது சிறுவர்களுக்கான அநீதிகள் வந்து நிறைய ஒவ்வொரு பிரதேசங்கள்லயும் இடம்பெற்றுதான் இருக்குது. ஏன்னா இப்ப சிறுவர்களை வந்து என்ன செய்யறாங்கன்னா சின்ன வயசுலயே வேலைக்கு அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய துஷ்பிரயோகங்களுக்கு வந்து உள்ளாகுறாங்க. சிறுவர்களை வந்து போராளிகளாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம நாடு விடுங்களேன், இப்ப நம்ம நாட்டுல வந்து குறிப்பிட்ட கால யுத்த கால பகுதியில எல்லாம் வந்து சின்னவங்களை வந்து போராளிகளா வந்து பயன்படுத்துறாங்க. இதே சில நாடுகள்ல வந்து ஒரு யுத்த களம் உள்ள ஒரு நாடா இருந்துச்சுன்னா, தொடர்ச்சியாக வந்து யுத்தத்துல ஈடுபடுற ஒரு நாடா இருந்தா கண்டிப்பா வந்து அங்க சிறுவர்களையும் வந்து என்ன செய்வாங்க, போராளிகளாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அப்பமா சிறுவர்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் தான் வந்து இதை வந்து செய்யக்கூடாது, தனக்கு வந்து படிக்கிறதுக்கான உரிமை இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் வந்து பிள்ளை வந்து பிள்ளையாதான் இருக்கணும். ஏன்னா அதாவது சிறுவன் வந்து சிறுவனாதான் இருக்கணும். அவரை வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது அப்படிங்கறதுதான் இங்க ஒரு விஷயம். சோ வந்து ஒவ்வொரு நாடுகள்ல நம்ம பார்த்தோம்னா இந்த சிறுவர்களை வந்து போராளிகளா வந்து பயன்படுத்துறாங்க. இது ஒரு பெரிய ஒரு குற்றச்செயலாக வந்து நாம் வந்து கருதலாம். அடுத்து வந்து பாடசாலை கல்வியை வந்து மறுக்கப்படுது. சில வீட்டுகள்ல வந்து கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகளை வந்து பாடசாலைக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகலாம். ஆனாலும் வந்து இது வந்து இலவச கல்வினா அப்ப கண்டிப்பா வந்து அந்த குறிப்பிட்ட வயது வரை எல்லா மாணவர்களுமே என்ன செய்யணும், கல்வி கற்கணும், தான் வந்து படிக்கணும் அப்படிங்கறத வந்து மாணவர்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். பிள்ளை அதாவது நீங்க வந்து சிறுவர்களா இருக்கப்ப உங்களை அம்மா அப்பாவோ இல்லாட்டி உங்களோட வீட்டுல உள்ள உறவினர்களோ உங்களை கட்டாயப்படுத்தி என்ன செய்ய முடியாது, வேலைக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களை அப்படியே வந்து நீங்க போக சொன்னாலும் நீங்க வந்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு மறுத்து பேசலாம். நீங்க வந்து என்ன செய்யலாம், உங்கள்ட்ட உரிமைகள் மீறப்படுது அப்படிங்கறத வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலாம். சோ நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், பாடசாலை கல்விங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து பயில வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறத. அது மட்டும் இல்லாம நிறைய கொடுமைகளுக்கு வந்து உட்படுற சிறுவர்கள் வந்து அவங்கட்டு உரிமைகள் வந்து மீறப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது அப்படிங்கறத வந்து இனிவரும் காலங்களையும் நீங்க வந்து அப்படியே அவதானிச்சு பார்க்க கூடியதா இருக்கும். மாணவர்களுக்கு தெரியும் தானே தனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறது. உங்களுக்கு கல்வி கற்கிறதுக்கான உரிமை இருக்கு, வாழ்றதுக்கான உரிமை இருக்குது, சரியா, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பு பெறதுக்கு, பங்கேற்கிறதுக்கு, அதாவது நீங்க நிறைய என்னென்ன விடயங்கள்ல வந்து பங்கேற்கணும்னு விரும்புறீங்களோ அதுக்கான உரிமை இருக்கு, கல்வி கற்கிறதுக்கான உரிமை. இப்படி பொதுவா வந்து நம்ம சொல்லலாம், சாதாரணமா வந்து மாணவர்களுக்கு இந்தந்த உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப நாட்டுக்குள்ளேயும் சரி நாடுகளுக்கு இடையிலும் சரி நிறைய யுத்தங்கள் வந்து இடம்பெறும். அப்படி யுத்தங்களோடு தொடர்பு இல்லாத பெரும் எண்ணிக்கையிலான சிறுவர்கள் வந்து பல்வேறு கொடுமைகளுக்கு வந்து ஆளாகிறாங்க. இப்ப இலங்கையிலனா அப்படித்தான், இப்ப 30 வருடம் யுத்தம் தொடர்ச்சியா நடந்துச்சு தானே, இப்ப வந்து யுத்தம் இல்ல அப்படிங்கறதுனால மாணவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா யுத்த கால பகுதியில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல வந்து எத்தனை சிறுவர்கள் வந்து அந்த கொடுமைகளுக்கு ஆளானாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சிறுவர்கள் வந்து அனாதைகளானாங்க, மரணித்து போனாங்க, அதாவது இறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமுமே அதுல வந்து ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம மந்த போசனை, அதாவது உணவு குறைபாடு, இப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து மாணவர்கள் வந்து ஆளானாங்க. இது உண்மையிலுமே வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமா நான் வந்து கருதுறேன். அதாவது நம்ம நாட்டுல வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து அப்ப சிறுவர்களா இருந்தவங்க எதிர்நோக்குற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இந்த யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இத அப்படியே வரலாற்றுல வந்து பின்னோக்கி பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு தெரியும், வரலாறு பாடத்துல காணப்படுது, அதாவது உலகப் போர்கள் தொடர்பா வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 1st உலக மகாயுத்தம் மற்றும் 2nd உலக மகாயுத்தம். அதாவது இந்த மாபெரும் யுத்தத்தின் காரணமாக நிறைய வந்து இழப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு. இதன் போது வந்து இதே மாதிரிதான் நிறைய சிறுவர்கள் வந்து அனாதையானாங்க, மரணிச்சு போனாங்க, மந்த போசா காணிச்சு நிறைய கொடுமைகளுக்கு ஆளானாங்க. ஏன்னா அப்ப இது மாதிரியான மோசமான நிலைமையிலிருந்து சிறுவர்கள் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு வேணும்னா உலக மக்கள் வந்து அவதானம் செலுத்த வந்து ஒரு கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அதாவது இது எப்படின்னா சிறுவர்களுக்கான உரிமைகள் வந்து எப்படி பெற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு, ஆரம்பத்துல இந்த உலக மகாயுத்தத்துல வந்து நிறைய சிறுவர்களுக்கு ஏற்பட்ட அநீதியின் காரணமாகத்தான் நிறைய பேருட கண் பார்வை வந்து அங்க போனிச்சு. அதாவது சிறுவர்கள் வந்து இதுல பாதிக்கப்படுறாங்களே அவங்களுக்கான உரிமை வந்து பெற்றுக் கொடுக்கப்படணும், அதாவது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கொடுமையும் நடக்கக்கூடாது, அவர்களோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையினால வந்து சிறுவர் பாதுகாப்பு மேம்பாடு அபிவிருத்தி அப்படிங்கிற விடயங்கள்ல வந்து கவனம் செலுத்துறாங்க. விளங்கியிருக்கும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு, அதாவது சிறுவரோட உரிமைகள் சிறுவர் உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி 2nd உலக மகாயுத்தத்தின் போது நிறைய இன்னல்கள் வந்து ஏற்பட்டுச்சு சிறுவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து உலக மக்களோட பார்வை வந்து சிறுவர்கள் மீது திரும்பிச்சு, அதாவது சிறுவர்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், ஏன்னா எதிர்காலத்துல அவங்க தான் அந்த சமூகத்துல வந்து நல்ல ஒரு பிரஜையா வந்து வரப்போறாங்க. சோ அவங்களை வந்து பாதுகாக்க வேண்டியது எல்லாத்துக்கும் கடமை அப்படிங்கறத வந்து உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினால வந்து மேற்கொள்ளப்படுது, அதாவது சிறுவர்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக 1989 நவம்பர் 20ஆம் தேதி வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் வந்து இது பிரகடனப்படுத்தப்படுறாங்க. அங்கத்துவ நாடுகள் வந்து ஏற்றுக்கொண்டதன் அப்புறம் வந்து 1991 தொடக்கம் வந்து இந்த உடன்படிக்கை வந்து இலங்கையிலையும் வந்து கைச்சாத்திடுறாங்க. அதாவது முதல்ல வந்து ஐக்கிய நாடுகள் உலகளாவிய ரீதியில வந்து இதை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 1991க்கு அப்புறம் வந்து இலங்கையிலையும் வந்து இது கைச்சாத்திடப்படுறதா சொல்லப்படுது, இதை வந்து பாடமாக்கியாங்க. அடுத்து வந்து இந்த சிறுவர் உரிமைகள் தொடர்பா வந்து நடவடிக்கைகளை ஏற்படுத்துறப்ப வந்து ஐக்கிய நாடுகள் சபையிட மனித உரிமைகள் தொடர்பா உலக பிரகடனம் மற்றும் 1924ஆம் ஆண்டு வந்து சிறுவர் உரிமைகள் தொடர்பான ஒரு ஜெனிவா பிரகடனம் உட்பட வந்து இந்த சர்வதேச ஆவணங்கள் வந்து பல வந்து கவனத்துல எடுத்தாங்க. என்னன்னா சிறுவர்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பிரகடனங்களை வந்து கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமா வந்து இந்த ஜெனிவா பிரகடனம்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பிரகடனம், அதாவது சிறுவர்களோட உரிமைகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி. இதுல வந்து மாணவர்களுக்கு வந்து கலை திட்டத்துல வந்து சேர்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஐக்கிய நாடுகள் சபையில சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயம், அதாவது சிஆர்சி, அதாவது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் த சைல்ட், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயம். இது வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல முகப்புறையில மட்டுமே உறுப்புரைகள் 54 காணப்படுது. இதுல ஃபுல்லாவே வந்து சிறுவர்களை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியும், அவங்கள வந்து எப்படி விருத்தி செய்யறது, உயிர் வாழ்றதுக்கான உரிமை வந்து அவங்களுக்கு இருக்கு, அவங்கள வந்து விசேட கவனம் செலுத்தணும் அப்படின்னு தொடர்பா சிறுவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு திட்டமா வந்து இந்த சமவாயம் வந்து காணப்படுது. சிறுவர் உரிமைகள் தொடர்பா நம்ம பாக்குறப்ப வந்து இந்த உடன்படிக்கையை வந்து அடிப்படையா வச்சுக்கொண்டு சிறுவர்கள் வந்து ஏதாவது அநீதிகளுக்கு உட்பட்டா அவங்கள அதுல இருந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கறதான் வந்து இதுல தாற்பயமா வந்து நம்ம வந்து கருத்தில் கொள்ளலாம். சோ மாணவர்கள் தெரிஞ்சுக்கங்க, தாங்க வந்து இந்த பூமியில வந்து ஏனைய உயிர்கள் போலவே வந்து வாழ்றதுக்கான உரிமை இருக்கு, அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு பெறுறதுக்கு, விசேடமா கல்வி பெறுறதுக்கு, மற்ற அபிவிருத்தி செயற்பாடுகள்ல ஈடுபடுறதுக்கு, பங்கு பற்றுவதற்கு, இந்த மாதிரியான உரிமைகள் வந்து மாணவர்களுக்கு இருக்கு. மற்ற துன்புறுத்தல்களுக்கெல்லாம் ஆளாகாம இருக்கிறதுக்கான ரைட்ஸ் எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து சிறுவர் உரிமைகள்ல வந்து முக்கியமா வந்து மாணவர்கள் வந்து இந்த பாட புத்தகத்துல பாத்துக்காங்க, 64 பக்கம் இருந்து 65 பக்கம் வரைக்கும் சிறுவர் உரிமை பற்றிய அந்த சமவாயத்துல சொன்ன ஒவ்வொரு உறுப்புரைகளையும் தந்து வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன சிறுவர்கள் தொடர்பா ஒவ்வொரு உறுப்புரைகள்லயும் வந்து முக்கியமா கருதப்படுற உரிமைகள் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அதை கொஞ்சம் மாணவர்களை வந்து வாச்சுக்கோங்க. அப்படின்னா அதுல சொன்ன விஷயங்கள் வந்து என்னன்னா, இப்ப மாணவர்களுக்கு வந்து உரிமை இருக்குது, ஏன்னா இப்ப உரிமை இருக்கு அப்படிங்கிறப்ப உரிமைகளோடு சேர்ந்து மாணவர்களுக்கு சில உரிமைகளை அனுபவிக்கிறதுல வந்து சில கடமைகளும் இருக்கு. அதே நேரம் அந்த கடமைகள்ல வந்து பொறுப்பும் இருக்கு அப்படிங்கறத வந்து அங்க வந்து தந்திருக்காங்க. இப்போ ஒரு நாட்டுல வாழ்றப்ப வந்து இங்க இன மத மொழி சொத்து இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்குது. இது எல்லாத்துலயுமே வந்து பாகுபாடு இல்லாம வந்து அனைவருக்கும் எல்லாமே வந்து சம உரிமைகள் அடிப்படையில வந்து எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்படுது. பாடசாலையில இருக்க மாணவர்கள் எல்லாமே வந்து சிறுவர்களாகத்தான் நீ கருதப்படுறீங்க. அந்த வகையில வந்து பாடசாலையில வந்து உங்களுக்கான அனைத்து உரிமையும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து விளங்கி வச்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். தனக்கு வந்து பாடசாலையில வந்து எத்தகைய உரிமை இருக்கு அப்படிங்கறதுக்கு. அது மாத்திரம் இல்லாம வந்து உங்களை வந்து பிள்ளைகள்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, கடத்தல்கள் எல்லாம் நிறைய செய்திகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. சிறுவர்களை வந்து கடத்திட்டு போவாங்க, கடத்திட்டு போயிட்டு பிறகு கால் பண்ணி காசு பறிக்க எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான விடயங்கள்ல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கான வழிவகைகள் வந்து காணப்படுது அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கல்வி வந்து உங்களுக்கு மறுக்கப்படுறப்ப அந்த கல்வியை வந்து நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதையும் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப சில பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கிட்ட அன்பு கிடைக்காமல் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அந்த அனாதை மடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து சில மாணவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, கல்வியை வந்து தொடர்றாங்க. அந்த பிள்ளைகள் வந்து இப்ப ஏனைய பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் மற்றது அவங்களோட பாதுகாவலர் அவங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படிங்கன்னு பாக்குறப்ப அவங்க வந்து அத்தகைய அந்த உணர்வு பூர்வமான விடயங்கள்ல வந்து சில இயக்கங்களுக்கு ஆளாகிறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கும் வந்து அன்பையும் அரவணைப்பையும் பெறதுக்கான உரிமை வந்து கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுகாதார பாதிப்புகள் ஏற்படும் போது சுகாதார ரீதியான உரிமையை வந்து மாணவர்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து சமூகத்துல இருக்குது. அதையும் வந்து மாணவர்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருங்க. நம்மளோட நாடை பொறுத்தவரையில வந்து இலங்கை பிரஜைகள் அப்படிங்கிற வகையில எல்லாருக்குமே வந்து ஆரம்ப கல்வியில இருந்து உயர்கல்வி வரைக்குமே இலவச கல்வி தான் வழங்கப்படுது. சோ மாணவர்கள் எல்லாருமே வந்து என்ன செய்யணும், கல்வியை பெறதுக்கான வாய்ப்பு வந்து இங்க அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுத்துருக்கு. அதனால மாணவர்கள் வந்து கண்டிப்பா வந்து நல்ல கல்வியை வந்து இதனூடாக வந்து என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பகுதியில இருந்து வர்ற வினா அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து சிறுவர் உரிமைகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிறுவர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்ட்டுன்னு, இப்ப கருத்து வெளியிடுறதுக்கான உரிமை வந்து உங்களுக்கு இருக்கு. நீங்க அதாவது நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், சொல்லலாம். அதுக்கான உரிமை வந்து மாணவர்களுக்கு இருக்கு. அதே நேரம் சிந்தனை செய்யறதுக்கான உரிமை இருக்கு. மனசாட்சியை பின்பற்றுறதுக்கான உரிமை இருக்கு. மத நம்பிக்கை, அதாவது நீங்க வந்து விரும்பிய மதத்தை வந்து என்ன செய்யலாம், பின்பற்றலாம், அதுக்கான உரிமையும் வந்து இருக்குது. ஒன்று கூடுறதுக்கான உரிமை இருக்கு, ஒரு இடத்துல போயிட்டு நீங்க கூடி நிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. இதுலயும் வந்து கடமைகள் இணைந்து தான் இருக்கும், அது மாணவர்கள் கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருங்க. ஒரு இடத்துல வந்து நீங்க ஒன்று கூடுறதுக்கு உரிமை இருக்குதுன்னா அதுல உங்களுக்குன்னு கடமை இருக்கும். என்னது? ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியான முறையில வந்து அந்த இடத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம், ஒன்று கூடி இருக்கலாம். அதே மாதிரி தனித்துவத்தை பேணுறதுக்கான உரிமை வந்து உங்களுக்கு இருக்கு, அதாவது நான் வந்து இப்படிதான் அப்படிங்கிற அந்த தனித்துவத்தை வந்து பேணுறதுக்கான உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது. தகவல் சேகரிக்கிற உரிமை வந்து காணப்படுது. சுகாதாரம் போஷணை இதுக்கான உரிமையும் வந்து காணப்படுது. போதைப் பொருள்கள் வந்து பாதுகாக்கிற பெறதுக்கான உரிமை, இது முக்கியமா சொல்லணும். அதாவது மாணவர்கள் வந்து இந்த போதைப் பொருள், ஏன்னா நமக்கு தெரியும் சமூகத்துல வந்து இப்ப வந்து இந்த போதைப் பொருள்கள்ங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து என்னது காணப்படுது. இந்த போதைப் பொருள்கள்ல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கான உரிமை வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சோ மாணவர்கள் வந்து இது தொடர்பா வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்துறேன். அடுத்து சிறுபான்மை சமூகங்கள்ல காணப்படுற அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட கலாச்சாரத்தை அனுபவிக்கிறதுக்கும் சமய விடயங்களை கடைபிடிக்கிறதுக்கும் வந்து மட்டும் இல்லாம அவங்களோட மொழியை பேசுறதுக்கும் வந்து இங்க உரிமை இருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம்னா இலங்கையை பொறுத்தளவிலிருந்து பிரதேச அடிப்படையில வந்து அந்த ஸ்லாங், அதாவது மொழி அடிப்படையில வந்து இப்ப தமிழ்னே எடுத்துக்கொண்டாலும் தமிழ் பேசுறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்னா, இப்ப யாழ்ப்பாணத்துல உள்ளவங்க தமிழ் பேசுறதுக்கும் மட்டக்களப்பு பக்கம் அத்தது பொத்வில் அம்பார மலையக மக்கள் இப்படி தமிழ் பேசுறப்ப வந்து அதுல உள்ள அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கான உரிமை இருக்குது. அதாவது நம்ம 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 பிரதேசத்துல இருக்கிற மாதிரி அங்க எப்படி பேசுறாங்களோ நம்மளும் அதே மாதிரி பேசலாம் அப்படிங்கிற உரிமையெல்லாம் நமக்கு வந்து இருக்குது. விளையாட்டுகள்ல ஈடுபடுறதுக்கான உரிமை மாணவர்களுக்கு இருக்கு. மற்றது பொழுதுபோக்கு அம்சங்கள்ல வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்றதுக்கு, அழகியல் ரீதியான செயற்பாடுகள்ல ஈடுபடுறதுக்கு, மற்றது பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வன்முறைகள், பாலியல் செயற்பாடுகள், இது எல்லாத்துலயுமே இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கான உரிமைகள் வந்து சிறுவர்களுக்கு இருக்கு. தொடர்ச்சியா நம்ம வந்து அப்படியே நியூஸ் செய்திகளை பார்த்தோம்னா இந்த பாலியல் விவகாரங்கள் இந்த வன்முறைகள்ல இருந்து நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத வந்து நீங்களும் நிறைய செய்திகளினூடாக வந்து பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கு கண்டிப்பா வந்து சிறுவர்களுக்கு வந்து உரிமை இருக்கு. யுத்த சூழ்நிலைகள்லப்ப பாதுகாப்பு பெறதுக்கும், குறிப்பா யுத்தத்துல வந்து பங்கு கொள்ள தேவையில்லை, அதாவது போர் வீரர்களாக வந்து போராளிகளாக வந்து சிறுவர்களை வந்து என்ன செய்யறாங்க, இணைத்துக் கொள்றாங்கல்ல, அதுல இருந்து விடுபடுறதுக்கு வந்து மாணவர்களுக்கான உரிமைகள் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் சிறுவர்கள் எனும் போது யார் என்று, அதாவது 18 வயதுக்கு குறைவானவர்களை நம்ம சிறுவர்னு சொல்றோம். இந்த சிறுவர்களுக்கான உரிமைகள் வந்து எவ்வாறு காணப்படுகிறது என்ற ரீதியில வந்து நம்ம வந்து இப்ப பார்த்தோம். அதாவது ஐக்கிய நாடுகள் சமுதாயத்தினூடாக வந்து சிறுவர்களுக்கான உரிமைகள் வந்து சட்டப்பூர்வமா வந்து பெற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அம்சமா வந்து காணப்படுது. அதுல குறிப்பா வந்து இலங்கையில வந்து சிறுவர்களுக்கு வந்து எத்தகைய உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு, பொதுவா வந்து சிறுவர்கள் வந்து எந்த உரிமைகளை வந்து அனுபவிக்கலாம் அப்படிங்கறதையும் வந்து நம்ம பார்த்தோம். இதன்படி நம்ம பார்த்தோம்னா சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயத்தின்படி அரசாங்கம் நிறைவேற்றிய வேண்டிய சில கடமைகள் வந்து காணப்படுது. அதாவது இப்ப நம்ம நாடுன்னு எடுத்துக்கொண்டா நம்ம நாட்டு அரசாங்கம் வந்து சிறுவர்களுக்குன்னு சொல்லி சில கடமைகள் செய்யணும் அப்படிங்கறத வந்து இங்க சொல்லப்படுது. அப்படி வந்து அரசாங்கத்தினால சிறுவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு பார்த்தா, குடும்ப உறவுகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, இப்ப சிறுவர்கள் வந்து நிறைய பேர் வந்து காணாமல்லாம் போறாங்க ஸ்ட்ரீட்ல, அதாவது வீதிகள்ல வந்தெல்லாம் இருக்காங்க, அம்மா அப்பாட பாதுகாப்பு இல்லாம அந்த மாதிரியான பிள்ளைகள்லாம் வந்து அந்த குடும்பத்தோட இணைத்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு வந்து இருக்கதாக வந்து சொல்லப்படுது. பாதுகாப்பான ஒரு குடும்ப சூழல் கிடைக்கப்பெறாத சிறுவர்களை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கு. சில குடும்பங்களை நம்ம பார்த்தோம்னா அந்த குடும்பத்தில இருந்து அந்த சிறுவர்களுக்கு வந்து குறித்த பாதுகாப்பு வந்து கிடைக்காது. உதாரணத்துக்கு தாய் தந்தையில் இருந்த பிள்ளைகள் வந்து ஏனைய பாதுகாவலர்கள்ட்ட வளர்றாங்க இருந்தா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பாதுகாப்பு கிடைக்கலன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை வந்து பொறுப்பெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கு. அந்த விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சமூக பாதுகாப்பினை வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டியது முக்கிய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம சமூகத்துல வந்து எவ்வளவு குற்றங்கள் வந்து காணப்படுது, அந்த குற்றங்கள்ல இருந்து இப்ப வளர்ந்து வர அந்த பிள்ளைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம போர் நடவடிக்கைகள்ல வந்து சிறுவர்களை வந்து என்ன செய்யக்கூடாது, உட்படுத்தாதிருத்தல் வந்து கண்டிப்பா அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையா வந்து கருதப்படுது. அது மாத்திரம் இல்லாம முக்கியமா கல்வி பெற உரிமை வந்து உறுதிப்படுத்தப்படுது. அரசாங்கம் வந்து கண்டிப்பா அதனால தான் இப்ப இலவச கல்வி கண்டிப்பா கிரேட் தரம் ஒன்றுல இருந்து உயர் தரம் வரையும் வழங்குதாருன்னா அந்த கல்வியை வந்து கண்டிப்பா அந்த வயது வரையும் அந்த பிள்ளைக்கு வந்து பெற்றுக் கொடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் வந்து என்ன செய்யணும், அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இத்தகைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்னால அதாவது அரசாங்கத்தினூடாக சிறுவர்களை வந்து சிறுவர்களுக்கு வந்து நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறப்ப வந்து இதுகளை வந்து நீங்க சொன்னீங்கன்னா சரி. அடுத்து வந்து சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இலங்கையில வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குது அப்படின்னு நடைமுறையில வந்து சிறுவர்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இலங்கையில வந்து ஐக்கிய நாடுகள் சிறுவர் உரிமை தொடர்பான சமவாயத்தை வந்து இங்க வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப இலங்கையில வந்து நீதி நிர்வாகத்தை வந்து சிறுவர் உரிமை பற்றிய சமவாயத்துக்கு வந்து இணங்க வந்து மேற்கொள்றாங்க. சிறுவர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான நிறைய அதிகார சபைகளினூடாக வந்து நிறைய செயற்திட்டங்கள் வந்து மேற்கொள்றாங்க. அதாவது தேசிய சிறுவர் அதிகார சபை வந்து இங்க காணப்படுது. அதனூடாக வந்து சிறுவர்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் வந்து நம்ம நாட்டுல வந்து தாபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. சகல போலீஸ் திணைக்களங்களையுமே வந்து சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான முறைப்பாடு விசாரணை மேற்கொள்றதுக்கு வந்து ஒரு பிரிவு வந்து தனியா வந்து அமைச்சிருக்காங்க. இப்ப இதனூடாக வந்து சிறுவர்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு முக்கிய செயற்பாடா வந்து நம்ம வந்து இதை கருதலாம். அது மட்டும் இல்லாம சிறுவர்களுக்கான தொலைபேசி இலக்கம் வந்து காணப்படுது. அதாவது சிறுவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்புறுத்தல் ஏற்பட்டா அவங்க வந்து உடனே என்ன செய்யலாம், அழைப்பினை மேற்கொண்டு சொல்லலாம். அந்த வகையில வந்து 1929 அப்படிங்கிற நம்பர் வந்து சிறுவர் தொலைபேசி இலக்கமா கருதப்படுது. இது வந்து பகுதி 1 வினவப்படும் மாணவர்கள் இதை வந்து பாடமாக்கி வச்சுக்கோங்க. ஆகவே மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து என்ன படிச்சோம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பெரிய ஒரு பாடப்பரப்பு உரிமைகள் தொடர்பா சொல்லப்படுறது. ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா உரிமைகள் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம்னா தொடர்ச்சியா அப்படியே பார்த்துட்டு வந்து உரிமைகளை வகைப்படுத்தி பார்த்தோம். ஐக்கிய நாடுகள் சபையில என்னென்ன உரிமைகள் சொல்றாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஒரு பெரிய ஒரு சாப்டர் தான் சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பரப்பு, பெண்களுக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கறது, அதே நேரம் சிறுவர்களுக்கு உரிமைகள் என்ன அப்படிங்கறதையும் வந்து கொஞ்சம் விரிவா பார்த்தோம். அதனாலதான் இவ்வளவு நேரம் டைம் ஒன்னு எடுத்துருச்சு. அதாவது நேரம் வந்து என்னன்னா இப்ப வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரத்தை வந்து நம்ம அனுமதிச்சிருக்கோம். அந்த வகையில வந்து இன்றைய நாள்ல வந்து நம்ம வந்து வினாக்களை வழங்கக்கூடிய ஒரு நேரத்தை வந்து அனுமதிச்சிட்டோம். சோ மாணவர்கள் வந்து இன்றைய நாள்ல வந்து படிச்ச விஷயங்கள்ல இருந்து கேள்வி எழுதுறதுக்கு வந்து நீங்க தயாராகிக்கொள்ளுங்க. மாணவர்கள் வந்து வினவப்படுற வினாக்களுக்கு சரியான விடைகளை வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்பி வைங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 0765613751 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க கேள்விக்கான சரியான விடைகளை வந்து எனக்கு அனுப்பி வையுங்கள். மாணவர்களுக்கான முதலாவது வினா நோட் பண்ணிக்கங்க. ஆதி காலம் தொட்டு பெண்களுக்கு மதிப்பளித்துள்ளார்கள் என்பதற்கான இரு கொள்கைகளையும் குறிப்பிடுக. ஆதி காலம் தொட்டு பெண்களுக்கு மதிப்பளித்துள்ளார்கள் என்பதற்கான இரு கொள்கைகளையும் குறிப்பிடுக. இரண்டாவது வினா, பெண்களின் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் 4 குறிப்பிடுக. பெண்களின் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் 4 குறிப்பிடுக. மூன்றாவது வினா, இலங்கையில் பெண்கள் பிரகடனம் 1900 வெளியிடப்பட்டது. இலங்கையில் பெண்கள் பிரகடனம் 1900 வெளியிடப்பட்டது. நான்காவது வினா, சிறுவர்களின் உரிமைகள் 5 குறிப்பிடுக. சிறுவர்களின் உரிமைகள் 5 குறிப்பிடுக. இந்த வினாக்களுக்கான விடைகளை மாணவர்களின் பெயர் மற்றும் பாடசாலையின் பெயரினை குறிப்பிட்டு 0765613751 எனும் இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக எமக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி மாணவர்களே. மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என கூறி விடைபெறும் நான் சுப்பிரமணியம் காந்திமதி.